வணக்கம். தினமலர் இரவு 7 மணி செய்திகள். புதிய ராணுவ தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் பொறுப்பேற்பு. ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இன்று ஓய்வு பெற்றதை அடுத்து நாட்டின் 31வது ராணுவ தளபதியாக ஜெனரல் தீரஜ் சேத் இன்று பொறுப்பேற்றார். இராணுவத்தில் சுமார் 40 ஆண்டு காலமாக பணியில் இருக்கும் தீரஜ் சேத் பல பிரிவுகளில் உயரதிகாரியாக பணியாற்றியவர். இவர் கடந்த 1986 இராணுவத்தின் பீரங்கி படை பிரிவில் அதிகாரியாக சேர்ந்தார். காஷ்மீரில் தீவிரவாத ஒழிப்பு பணியிலும் ஈடுபட்டார். லெப்டினட் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்ற பின் இவர் இராணுவத்தின் வான் பாதுகாப்பு பிரிவான சுதர்சன சக்கர படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினார். தென்மேற்கு மற்றும் தென் மண்டலங்களிலும் இவர் தலைமை அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். அங்கோலா நாட்டில் ஐநா படை அதிகாரியாகவும் பணியாற்றியுள்ளார். பிரான்சின் பாரிஸில் இவர் இராணுவ உயரதிகாரி பயிற்சியில் பங்கேற்றுள்ளார்.
எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு ஆதரவு என ஸ்டாலினே சொன்னார். உண்மையை உடைத்தார் காதர் மொய்தீன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க திமுக முடிவெடுத்தது குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் இன்று பேட்டியளித்தார். அதிக எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கலாம் என கவர்னரை ஸ்டாலின் வலியுறுத்தியிருந்தார். அதை நாங்கள் வரவேற்றோம். மறுநாள் பிரச்சினை அதிகமானதும் அறிவாலயம் போனோம். அப்போது இபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமைக்க திமுக பேசுவதாக கூறினர். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சத்தியமாக எனக்கு விளங்கவில்லை. திமுக ஆதரவில் பழனிசாமி முதல்வர் என்று ஸ்டாலினே என்னிடம் பேசினார். என்னுடன் இருந்த அபுபக்கரிடம் என்னமோ சொல்கிறார்களே, எனக்கு விளங்கவில்லையே என்றேன். இதைதான் சார் சொல்கிறார்கள் என்றார். இதுகுறித்து எங்கள் கட்சியின் அரசியல் நிபுணர்கள் குழுவுக்கு தெரிவித்தோம். அவர்கள் கருத்துப்படி தாவேக அரசுக்கு ஆதரவு என முடிவெடுத்தோம். அமைச்சரவையில் சேரும்போது ஸ்டாலினிடம் தெரிவித்தோம். அவர் நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள் என்றார் என காதர் மொய்தீன் கூறினார்.
திமுக ஆட்சியில் கமிஷன், கட்டிங், கரப்ஷன், வைகோ கடும் தாக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் காலவாக்கத்தில் இன்று நடந்த மதிமுக நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சியின் ஊழல் குறித்து விமர்சித்தார். திமுக ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தனர். திமுக ஆட்சியில் ஒரு சதுர அடிக்கு இவ்வளவு கமிஷன் என கணக்கிட்டு லஞ்சம் பெற்றனர். கமிஷன், கட்டி, கரப்ஷன் என இருந்தது. முதல்வர் விஜய் வந்தவுடன் அவற்றையெல்லாம் ஒழித்து விட்டார். கூட்டணியில் இருந்தபோது திமுகவை பற்றி பேசுவது அயோக்கியத்தனம். அது அரசியல் தர்மமும் நாகரீகமும் கிடையாது. அதனால் தேர்தல் நேரத்தில் திமுகவின் ஊழல் குறித்து பேசவில்லை. தற்போது தாவேகாவுடன் மதிமுக கூட்டணி வைத்துள்ளது. இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அடுத்த 5 ஆண்டுகளும் விஜய்தான் முதல்வர் என்று வைகோ கூறினார்.
பழனிசாமியின் சந்தர்ப்பவாதத்துக்கு பலியாக தயாராக இல்லை. எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆவேசம். கரூர் தொகுதி எம்எல்ஏ பதவியை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா செய்தார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை, எம்.ஜி.ஆரின் லட்சிய பாதையிலும் ஜெயலலிதாவின் பேரன்பிலும் அரசியல் பயணத்தை தொடங்கியவன் நான். பதவிக்காகவோ சுயநலத்திற்காகவோ இந்த இயக்கத்திற்கு வந்தவன் அல்ல. இரத்தமும் சதையுமாய் இந்த இயக்கத்தை என் மூச்சாக கருதி வாழ்ந்தவன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இயக்கம் சந்தித்த சோதனைகள் அத்தனையும் நீங்கள் அறிவீர்கள். அத்தனை நெருக்கடி நேரங்களிலும் பொதுச் செயலாளர் பழனிசாமி பின்னால் உறுதியாக நின்றவன் இந்த விஜயபாஸ்கர். கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் அப்பட்டமான அதிகார அடக்குமுறை காரணமாக என் மீது 43 பொய் வழக்குகள் சுமத்தப்பட்டன. கட்சியினர், குடும்பத்தினர் மீது 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பாய்ந்தன. இத்தனை ஆண்டுகள் நாம் யாரை எதிர்த்து யாருடைய மக்கள் விரோத அராஜக ஆட்சியை வீழ்த்த இத்தனை வழக்குகளையும் ரணங்களையும் நம் உடம்பில் ஏந்தினோமோ, இன்று அதே தீய சக்திகளுடன் கைகோர்த்து அவர்கள் தயவோடு ஆட்சிக்கட்டிலில் அமர தலைமை முற்பட்டதை கண்டு என் மனம் இரத்த கண்ணீர் வடிக்கிறது. எம்.ஜி.ஆர். ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசுகள் நாம். நமக்கு போய் இப்படி ஒரு எண்ணம் வரலாமா? தீய சக்தி திமுகவுடன் அதிமுக எப்படி கைகோர்க்க முடியும்? ஆனால் எங்களின் அத்தனை எதிர்ப்புகளையும் தொண்டர்களின் தார்மீக உணர்வுகளையும் துச்சமாக மதித்து நீங்கள் எடுத்த அந்த தன்னிச்சையான முடிவுதான் இன்று ஒட்டுமொத்த இயக்கத்தையும் அழிவிலும் வேதனையிலும் நிறுத்தியுள்ளது. உங்களின் இந்த சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டுக்கு பலியாக எத்தனையோ ரணங்களை சுமந்த இந்த விஜயபாஸ்கரும் என்னுடன் பயணித்த கழக தோழர்களும் தயாராக இல்லை. இன்று இந்த இயக்கத்திலிருந்து மேளா கண்ணீருடனும் மிகுந்த மனவேதனையுடனும் விடைபெறுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார்.
ரூபாய் 10,000 கோடி சொத்து புகார், அண்ணாமலை மீதான வழக்கை வாபஸ் பெற்றார் டி.ஆர். பாலு. தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை 2023 திமுக முக்கிய தலைவர்களின் சொத்து விவரங்கள் பட்டியலை வெளியிட்டார். அதில் திமுக பொருளாளரும் எம்பியுமான டி.ஆர். பாலு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமாக 21 நிறுவனங்கள் இருப்பதாகவும் அதன் சொத்து மதிப்பு ரூபாய் 10,000 கோடிக்கும் அதிகம் என்றும் குற்றம் சாட்டியிருந்தார். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, பொதுவெளியில் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அண்ணாமலை பேசியுள்ளார் என்று சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்தார். சில மாதங்களாக இந்த வழக்கு விசாரணை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அண்ணாமலை மீது தான் தொடர்ந்த அவதூறு வழக்கை வாபஸ் பெறுவதாக டி.ஆர். பாலு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட சைதாப்பேட்டை நீதிமன்றம் வழக்கை முடித்து வைப்பதாக அறிவித்தது.
வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண் குழந்தை கிணற்றில் வீசி கொலை, கொடூர அத்தை கைது. மதுரை பைக்காரா பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மனைவி கார்த்திகை செல்வி, இவர் 2 தினங்களுக்கு முன் தனது 5 வயது இரட்டை குழந்தைகளுடன் ராமநாதபுரத்தில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றார். அங்கு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை சாய் தீப்தியை நள்ளிரவில் காணவில்லை. குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடிய போது அருகில் உள்ள உரை கிணற்றில் சாய் தீப்தி சடலமாக காணப்பட்டாள். போலீசார் நடத்திய விசாரணையில் கார்த்திகை செல்வியின் தம்பி அஜித்குமாரின் மனைவி வயது 22 சபரிகா குழந்தையை கொலை செய்தது தெரியவந்தது. சபரிகாவுக்கு 11 மாதங்களுக்கு முன் பிறந்த பெண் குழந்தை மாற்றுத்திறனாளியாக இருந்துள்ளது. கணவரின் அக்கா பிள்ளைகள் அழகாக இருந்ததால் அவர்களை குடும்பத்தினர் கொஞ்சம் மகிழ்ந்துள்ளனர். அந்த ஆத்திரத்தில் கணவரின் அக்கா குழந்தையை நள்ளிரவில் தூக்கி சென்று கிணற்றில் போட்டுக் கொன்றது தெரியவந்துள்ளது. சபரிகாவை போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
சிறார்கள் 2-வீலர் கார் ஓட்டினால் வாகனத்தின் ஆர்சி பதிவு ரத்து. தமிழக போலீஸ் எச்சரிக்கை. லைசன்ஸ் இன்றி சிறார்கள் 2-வீலர் கார் உள்ளிட்ட மோட்டார் வாகனங்களை ஓட்டுவது குறித்த தமிழக போலீஸ் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 18 வயது நிறைவடையாத சிறார்கள் கார் இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம். இந்த குற்றத்தில் ஈடுபடும் சிறார்களின் பெற்றோருக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். சிறார்கள் ஓட்டிய வாகனத்தின் பதிவு சான்றிதழான ஆர்சி ரத்து செய்யப்படும். சம்பந்தப்பட்ட சிறார்களுக்கு 25 வயதாகும் வரை அவர்களுக்கு லைசன்ஸ் வழங்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை, காங்கிரஸ் யூனியன் கவுன்சிலர் கைது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகேயுள்ள மருதம்புத்தூரைச் சேர்ந்தவர் அரிநாராயணன் வக்கீல். காங்கிரஸ் பிரமுகரான இவர் ஆலங்குளம் யூனியன் கவுன்சிலராக உள்ளார். இவர் அரசு உதவி பெறும் கூட்டுறவு சங்கம் நடத்தி வருகிறார். அந்த சங்கத்தில் கடந்த வாரம் வேலைக்குச் சேர்ந்த இளம் பெண்ணுக்கு அரிநாராயணன் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அந்த பெண் ஆலங்குளம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தி அரிநாராயணனை கைது செய்தனர். பின்னர் அவர் ஆலங்குளம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டார்.
ஆசிரியர் தகுதி தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண்ணை குறைக்க அன்புமணி கோரிக்கை. பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கை. தமிழ்நாட்டில் 2011 முன் பணியில் சேர்ந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஜூலை 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் எளிதாக வெற்றி பெறுவதற்காக பல மாநிலங்களில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் அத்தகைய திட்டங்களை அறிவிக்காதது ஆசிரியர்களுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளது. 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்றபோது இருந்த பாடத்திட்டமும் இப்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலுமாக மாறுபட்டது என்பதால் அந்த ஆசிரியர்களால் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெறுவது மிகவும் கடினம். அதனால் அவர்களுக்கு தேர்ச்சி மதிப்பெண்களில் சலுகை வழங்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.
திருச்செந்தூரில் திடீரென 100 அடி உள்வாங்கிய கடல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கும் ஐயா வைகுண்டர் அவதார பதிக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் ஒவ்வொரு மாதமும் வழக்கமாக அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள், அதற்கு முன்தினம் மறுநாள் கடல் நீர் உள்வாங்குவது வழக்கமான நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. நேற்று பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூரில் கடல் நீர் திடீரென உள்வாங்கி காணப்பட்டது. சுமார் 100 அடி தூரம் கடல் உள்வாங்கியதால் பாசி படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. எனினும் ஆபத்தை உணராமல் பாறைகள் மேல் நின்று பக்தர்கள் செல்ஃபி எடுத்தனர். கடல் உள்வாங்கிய பகுதிகளில் காவல்துறையினர் மற்றும் கோவில் கடற்கரை பாதுகாப்பு படையினர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர்.
தயாளு அம்மாளுக்கு உடல்நலக்குறைவு, அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதியின் மனைவி 93 வயதான தயாளு அம்மாள் சென்னை கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் வசித்து வருகிறார். வயது முதிர்வு காரணமாக ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் அவர் சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டார். இன்று 2வது நாளாக மருத்துவக் குழுவினர் அவருக்கு சிகிச்சையளித்து வருகின்றனர். தயாளு அம்மாளின் மகனான திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று காலையில் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தார். தாயாருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து டாக்டர்களிடம் ஸ்டாலின் கேட்டறிந்தார்.
நலத்திட்ட உதவி என ரேஷன் அரிசி வழங்கிய தாபேக எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்க நயினார் வலியுறுத்தல். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கை, மதுரையில் முதல்வர் விஜயின் பிறந்த நாளையொட்டி ரேஷன் அரிசியை நலத்திட்ட உதவியாக வழங்கியதாக மதுரை மேற்கு தொகுதி தாவேக எம்எல்ஏ தங்கபாண்டி மீது எழுந்துள்ள புகார் அதிர்ச்சி அளிக்கிறது. அரசு வழங்கும் இலவச அரிசியை தங்களின் சொந்த உதவி போல காட்டி விளம்பரப்படுத்துவது வெட்கக்கேடான செயலாகும். விநியோகிக்கப்பட்ட பைகளில் தரமற்ற ரேஷன் அரிசி இருந்ததால் பொதுமக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் முறையிட்டுள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் அரிசியை பறிமுதல் செய்து ஆய்வக சோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். புகாரின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து உரிய விசாரணை நடத்தி தாவிக்க எம்எல்ஏ மீதும் அதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டுக்கு 9 ஆண்டுகளில் கிடைத்த GST வசூல் விவரம். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் GST அறிமுகம் செய்யப்பட்டு 9 ஆண்டுகள் முடிந்துள்ளன. நாளை GST 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதுவரை ரூபாய் 144.6 லட்சம் கோடி GST வசூல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 9 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ரூபாய் 855,389 கோடி GST வசூலிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ரூபாய் 855,389 கோடி GST வசூலிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தொகை முழுவதும் தமிழக அரசுக்கு கிடைத்து விடாது. GST வரி 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. மாநிலத்திற்குள் நடைபெறும் விற்பனை விதிக்கப்படும் வரி மத்திய CGST மற்றும் மாநில SGST என சமமாக பிரிக்கப்படுகிறது. இதில் SGST பகுதி தமிழக அரசுக்கும் CGST பகுதி மத்திய அரசுக்கும் செல்கிறது. உதாரணமாக ரூபாய் 100 GST வசூலானால் சுமார் ரூபாய் 50 மாநில அரசுக்கும் ரூபாய் 50 மத்திய அரசுக்கும் செல்லும். மாநிலங்களுக்கிடையிலான வர்த்தகத்திற்கு விதிக்கப்படும் IGST முதலில் மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டு பின்னர் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளின்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம், திருமாவளவன் சொல்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அளித்த பேட்டியில் கூறியது, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வது தமிழக அரசியலுக்கு ஆரோக்கியமானது அல்ல. எந்த பின்னணியில் இதை அவர்கள் செய்கிறார்கள் என தெரியாது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரமாகவும் இதை கடந்து செல்ல முடியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திடீர் திடீர் என பதவி விலகுவது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. கூட்டணி கட்சிகள் மீது நம்பிக்கையில்லாமல் தாவேக்காவினர் அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கிறார்களா என்ற யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் தொடர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். எந்த தொகுதி இடைத்தேர்தலிலும் நான் போட்டியிடப் போவதில்லை. இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றோ அமைச்சரவையில் இடம். வணக்கம். தினமலர் மதியம் 1 மணி செய்திகள்.
மருத்துவமனையில் ரீல்ஸ் எடுத்தால் சட்ட நடவடிக்கை, தமிழக அரசு எச்சரிக்கை. தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நேற்று முன்தினம் நடந்தது. சென்னை பாலபாக்கத்தில் முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுதும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முகாம்களில் பங்கேற்றனர். சில மருத்துவமனைகளில் தாவைக்கவினர் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுப்பது போல் ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டனர். இது தனி மனித உரிமையை மீறிய செயல் என்பதால் வரும் காலங்களில் இதுபோன்று தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என மருத்துவமனைகளுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள், நர்ஸுகள், மருத்துவ பணியாளர்களின் அனுமதியின்றி வீடியோ புகைப்படம் எடுப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. சில இடங்களில் சிலர் வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. அத்தகைய வீடியோக்களை சமூக வலைதளங்களிலிருந்து அவர்களாகவே நீக்க வேண்டும். மருத்துவமனைகளில் நோயாளிகளின் தனி மனித உரிமைக்கு இடையூறு செய்வது சட்டப்படி குற்றமாகும். வரும் காலங்களில் இதுபோன்று ரீல்ஸ் எடுப்போர் மீது தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 66 மருத்துவ பரிசோதனைகள் சிகிச்சைகளை அனுமதியின்றி படம் பிடித்து பரப்புவதை தடை செய்தல் சட்டப்பிரிவு 221 நடவடிக்கை எடுக்கலாம். மேலும் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் அவர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தல் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின்படி போலீசில் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினர்.
வணக்கம், தினமலர் மதியம் 1 செய்திகள்.
தங்கம் விலை அதிரடி வீழ்ச்சி, பவுனுக்கு 2160 ரூபாய் குறைந்தது. கடந்த மாதம் தங்கத்தின் மீதான சுங்க வரியை 6%லிருந்து 15% மத்திய அரசு உயர்த்தியது. அதையடுத்து தங்கம் விலையில் மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. தங்கள் வசமுள்ள பழைய தங்கத்தை மக்கள் விற்பனை செய்வதால் தங்கம் விலை சரிந்து வருவதாக துறை சார்ந்த வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இன்று சென்னையில் 22 ஆபரண தங்கம் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,030 ரூபாய்க்கும், பவுனுக்கு 2,160 ரூபாய் குறைந்து 1 பவுன் 104,240 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.
தமிழகத்தில் இருந்து விலகியது ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம். சென்னை, மதுரை, கோவை விமான நிலையங்களில் இருந்து உள்நாட்டு நகரங்களுக்கு தினசரி விமான சேவைகளை ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் வழங்கி வந்தது. இங்கிருந்து மும்பை, டில்லி, ஐதராபாத் ஆகிய நகரங்களுக்கு தினசரி விமானங்களும் இயக்கப்பட்டு வந்தன. இதற்கிடையே மதுரை மற்றும் கோவையிலிருந்து உள்நாட்டு நகரங்களுக்கான சேவைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு முழுவதுமாக நிறுத்தப்பட்டன. பெயரளவிற்கு சென்னையிலிருந்து கர்நாடக மாநிலம் சிவமுக்காவுக்கு மட்டும் தினசரி விமானங்கள் இயக்கப்பட்டு வந்தன. அந்த சேவைகளையும் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் சமீபத்தில் நிறுத்தியுள்ளது. தமிழகத்தில் இருந்து ஒரு விமானம் கூட இயக்காமல் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் விலகியுள்ளது. குறிப்பாக மதுரையிலிருந்து துபாய்க்கு இயக்கப்பட்ட விமானமும் 4 முன்பு நிறுத்தப்பட்டது. விமான போக்குவரத்து வல்லுநர்கள் கூறியதாவது, தமிழக விமான நிலையங்களில் இருந்து சொற்ப அளவிலான விமான சேவைகளை மட்டுமே ஸ்பைஸ் ஜெட் வழங்கி வந்தது. பயணியர் ஆர்வம் காட்டியும் வழித்தடங்களை மேம்படுத்த இந்நிறுவனம் ஆர்வம் காட்டவில்லை. துபாய்க்கு நேரடியாக இயக்கிய விமானத்தையும் போர்பதற்றம் காரணமாக கடந்த பிப்ரவரி 28 முதல் நிறுத்தப்பட்டது. தற்போது நிலைமை சீராகி மற்ற விமான நிறுவனங்கள் விமானங்களை இயக்குகின்றன. ஆனால் ஸ்பைஸ் ஜெட் மட்டும் முன்வரவில்லை என அவர்கள் கூறினர்.
தாவீக ஆட்சி கவிழும் என ஸ்டாலின் தெரிவித்தது ஏற்புடையது அல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கண்டனம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் கூறியது, தாவீக ஆட்சி கவிழும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்தது ஏற்புடையது அல்ல. ஒரு முன்னாள் முதல்வர், மூத்த அரசியல்வாதி இதுபோன்ற கருத்துக்களை கூறக்கூடாது. மக்கள் அளித்த தீர்ப்பை வழிமொழிய வேண்டும். முதல்வர் விஜயிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான். ஜனநாயகத்தில் யாரும் எந்த கட்சியிலும் சேரலாம். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் ஜனநாயக கட்சிகளை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் கூறினார்.
சான்றிதழுக்கு இனி காத்திருக்க வேண்டாம். துணை தாசில்தார் ஒப்புதல் வழங்க அனுமதி. தாலுகா அலுவலகங்களில் சான்றிதழுக்காக பல நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலையை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சில முக்கிய சான்றிதழ்களை துணை தாசில்தார்களின் ஒப்புதலுடன் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது வருமானம், சாதி, இருப்பிடம், வாரிசுரிமை உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை ஹெட் தாசில்தார்கள் ஒப்புதல் அளித்து வழங்கி வருகின்றனர். இதனால் தாலுகா அலுவலகங்களில் விண்ணப்பங்கள் மலை போல தேங்கி மக்கள் அலைக்கழிக்கப்படும் நிலை உள்ளது. இதற்கு தீர்வு காணவும் தாசில்தார்களின் பணிச்சுமையை குறைக்கவும் புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது. அதன்படி தாசில்தார்கள் மட்டுமே வழங்கி வந்த குறிப்பிட்ட சில சான்றிதழ்களை இனி துணை தாசில்தார்களின் ஒப்புதலுடன் விரைவாக வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் விதவை சான்றிதழ், சிறு குறு விவசாய சான்றிதழ் உள்ளிட்ட சில ஆவணங்களை சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார்களை நேரடியாக வழங்கலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் விண்ணப்பங்கள் தேங்குவது குறைந்து சான்றிதழ்கள் விரைவாக கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் கூறுகையில், எந்தெந்த சான்றிதழ்களை துணை தாசில்தார்கள் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார்கள் வழங்கலாம் என்ற விரிவான பட்டியல் விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும். இனி சான்றிதழ் பெற பொதுமக்கள் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றனர். வெனிசுலா சென்றடைந்த இந்திய நிவாரணப் பொருட்கள். தென்னமெரிக்க நாடான வெனிசுலாவில் கடந்த 24 அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இந்த நிலநடுக்கங்கள் அங்கு பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன. இதில் இதுவரை 1,450 மேற்பட்டோர் பலியாகினர். பேரழிவால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா மக்களுக்கு உதவும் வகையில் ஆபரேஷன் அமஸ்தாத் திட்டத்தை தொடங்கிய மத்திய அரசு இரண்டு ராணுவ விமானங்களில் 66 டன் நிவாரணப் பொருட்கள், மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை சமீபத்தில் அனுப்பி வைத்தது. இந்த பொருட்கள் நேற்று வெனிசுலா சென்றடைந்தன. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், ஆபரேஷன் அமஸ்தாத் திட்டத்தின் கீழ் வெனிசுலாவுக்கு அனுப்பப்பட்ட நிவாரணப் பொருட்கள் நிலநடுக்கத்தால் பாதிப்புக்குள்ளான வெனிசுலா நாட்டின் தலைநகர் கராகஸில் உள்ள மைக்குவெடியா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தன. இந்த மனிதாபிமான உதவி அங்கு நடைபெற்று வரும் நிவாரணப் பணிகளை வலுப்படுத்தும் என நம்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.
குற்றாலம் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் மீது விழுந்த பாம்பு. குற்றாலம் ஐந்தருவியில் நேற்று மாலை சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அருவியில் அடித்து வரப்பட்ட சாரை பாம்பு பயணிகள் மீது விழுந்தது. இதனால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் அலறியடித்து ஓடினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். சென்னையில் இன்றைய பெட்ரோல் டீசல் விலை நிலவரம். கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு போன்ற பல்வேறு காரணிகளின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாய்க்கும் டீசல் 99.55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேவேளை இயற்கை எரிவாயு 1 கிலோ 97 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தேசிய தடகளம். 26 பதக்கங்கள் குவித்து தமிழக அணி முதலிடம். இந்திய தடகள சங்கம் சார்பில் இருபாலருக்குமான 65வது தேசிய சீனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடந்தது. இதில் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனையர்கள் போட்டியிட்டனர். இப்போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து வீரர் வீராங்கனையரும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். கடந்த மாதம் நடந்த தேசிய சீனியர் போட்டியை ஒப்பிடும்போது இந்த முறை தமிழகத்திற்கு கூடுதலாக தங்கம் கிடைத்துள்ளது. தமிழக அணி 9 தங்கம், 9 வெள்ளி, 8 வெண்கலம் என மொத்தம் 26 பதக்கங்கள் கைப்பற்றி 109 புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியுள்ளது. இரண்டாவது இடத்தில் ஹரியானா அணி 96 புள்ளிகளும் உத்தரப்பிரதேசம் அணி 81 புள்ளிகளுடனும் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது.
ஆசிய வாலிபால் போட்டி அசத்திய தமிழக வீரர்கள். ஆசிய வாலிபால் சங்கம் சார்பில் ஆடவருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டி அகமதாபாத்தில் நடந்தது. இதில் இந்தியா, ஆஸ்திரேலியா, கொரியா, ஓமன் உட்பட பல நாடுகள் போட்டியிட்டன. இந்திய அணியில் தமிழகத்தின் பங்கேற்பு அதிகமாக இருந்தது. இறுதிப் போட்டியில் இந்தோனேஷியா அணி கொரியா அணியை 3-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. மூன்றாவது இடத்திற்கான போட்டியில் நேற்று முன்தினம் இந்திய அணி பஹ்ரைன் அணியை 3-1 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கம் வென்றது.
பிரேசில் த்ரில் வெற்றி, ஜப்பான் அணி ஏமாற்றம். உலகக்கோப்பை கால்பந்து லீக் போட்டியில் ஸ்டாப்பேஜ் நேரத்தில் கேப்ரியல் மார்டினெல்லி ஒரு கோல் அடித்து கை கொடுக்க பிரேசில் அணி 2-1 என த்ரில் வெற்றி பெற்றது. ஜப்பான் அணி பரிதாபமாக வெளியேறியது. அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரில் நடந்த உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான ரவுண்ட் 32 போட்டியில் உலகின் நம்பர் 5 பிரேசில் அணி 17வது இடத்தில் உள்ள ஜப்பான் அணியை எதிர்கொண்டது. பிரேசில் வீரர் நெய்மர் களமிறங்கவில்லை. ஆட்டத்தின் 29வது நிமிடத்தில் ஜப்பான் அணிக்கு கைஷு சானோ ஒரு கோல் அடித்தார். பின் 35 நிமிடத்தில் பிரேசிலின் வினிசியஸ் ஜூனியர் பாஸ் செய்த பந்தில் சக வீரர் லூகாஸ் பாகுயட்டா கோல் அடிக்க முயற்சித்தார். ஆனால் ஜப்பான் அணியினர் பந்தை தடுத்தனர். பிரேசில் அணியினர் நீண்ட நேரம் பந்தை தங்கள் வசம் வைத்திருந்த போதும் கோல் அடிக்க முடியாமல் தடுமாறினர். முதல் பாதி முடிவில் ஜப்பான் அணி 1-0 என முன்னிலையில் இருந்தது. இரண்டாவது பாதியின் 56வது நிமிடத்தில் கேப்ரியல் தூக்கியடித்த பந்தை பிரேசிலியன் காஷ்மீரோ தலையால் முட்டி ஒரு கோல் அடித்தார். பின் 58வது நிமிடத்தில் வினிசியஸ் ஜூனியர் அடித்த பந்தை ஜப்பான் கோல் கீப்பர் ஜியான் சுசுகி தடுக்க முயன்றார். ஆனால் பந்து அவரது கையில் பட்டு சென்று கோல் போஸ்டில் மோதியதால் வினிசியஸின் கோல் வாய்ப்பு நடுவியது. ஸ்டாப்பேஜ் நேரத்தில் காயமடைந்த காஷ்மீரோ வெளியேறினார். பின் 95வது நிமிடத்தில் புரூனோ குய்மரேஸ் பாஸ் செய்த பந்தில் பிரேசிலின் கேப்ரியல் மார்டினெல்லி ஒரு கோல் அடித்து கை கொடுத்தார். ஆட்ட நேர முடிவில் பிரேசில் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று ரவுண்ட் 16 போட்டிக்கு முன்னேறியது. ஜூலை 5 ஐவரி கோஸ்ட் அல்லது நார்வே அணியை சந்திக்கும்.
2028 ஒலிம்பிக் தகுதி பெற்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. 128 ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட் மீண்டும் ஒலிம்பிக் போட்டியில் இடம்பெற்றுள்ளது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் தலா 6 அணிகள் பங்கேற்க உள்ளன. T20 வடிவில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. பெண்கள் பிரிவை பொறுத்தவரை தற்போது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ICC T20 உலகக்கோப்பை தொடரே ஒலிம்பிக்கிற்கான முதன்மை தகுதி தொடராக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசியா, ஓசியானியா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய 4 கண்டங்களிலிருந்து சிறந்த அணிகள் தகுதி பெறும் என்று ICC அறிவித்தது. ஆசிய கண்டத்தில் சிறந்த அணியாக இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இந்தியாவுடன் ஆஸ்திரேலியா, கிரேட் பிரிட்டன் மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகளும் 2028 ஒலிம்பிக்கில் இடம்பிடித்துள்ளன. ஆண்கள் அணிக்கான தகுதி விதிமுறைகள் பெண்கள் பிரிவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டுள்ளன. உலகக்கோப்பை முடிவுகள் அடிப்படையில் அல்லாமல் ICC-யின் T20 சர்வதேச தரவரிசை அடிப்படையில் அணிகள் தேர்வு செய்யப்படுகின்றன. 2026 December 31 நிலவரப்படி ஆசிய நாடுகளில் தரவரிசை பட்டியலில் இந்திய அணி டாப் இடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்திய ஆண்கள் அணி ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெறும். போட்டியை நடத்தும் அமெரிக்க அணி குறைந்தபட்ச தரவரிசை தகுதியை பூர்த்தி செய்தால் அதற்கு நேரடி இடம் வழங்கப்படும். மீதமுள்ள கடைசி அணி 2027 நடைபெறவுள்ள ICC ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டி மூலம் தேர்வு செய்யப்படும்.
12 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல், தாவேக்கர் தலைமை ரகசிய இலக்கு. சட்டசபை தேர்தலில் தாவேக்கர் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று முதல்வர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு, பெரம்பூர் தொகுதிகளில் வெற்றி பெற்ற விஜய் திருச்சி கிழக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். சபாநாயகராக தாவேக்கரைச் சேர்ந்த பிரபாகர் பொறுப்பேற்றார். இதனால் சட்டசபையில் தாவேக்கர் எம்எல்ஏக்களின் பலம் 106 குறைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தாவேக்கவில் இணைந்தனர். மேலும் அதிமுகவைச் சேர்ந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் கரூர் விஜயபாஸ்கரும் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் 7 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடப்பது உறுதியாகியுள்ளது. மேலும் வட மாவட்டங்களைச் சேர்ந்த 4 அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து 12 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தாவேக்கர் தலைமை வியூகம் வகுத்து வருகிறது. அதுமட்டுமின்றி திமுகவில் அதிருப்தியில் உள்ள 4 எம்எல்ஏக்களை இழக்கவும் அவர்களை ராஜினாமா செய்ய வைக்கவும் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அவ்வாறு நடந்தால் 16 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தும் நிலை ஏற்படும். அதாவது 12 அல்லது 16 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தால் அதில் தாவேக்கர் முழுமையாக வெற்றி பெறும் என்றும், கூட்டணி கட்சிகளின் ஆதரவின்றி 5 முழுமையாக ஆட்சி நடக்கும் என்றும் முதல்வர் விஜயின் ஆஸ்தான ஜோதிடர் கூறியுள்ளதாக தெரிகிறது.
ஊபியில் விபத்தில் சிக்கிய சிறிய ரக விமானம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கஸ்கந்த் பகுதியில் உள்ள ஒரு வயல்வெளியில் பயிற்சி விமானம் ஒன்று அவசரமாக தரையிறங்கியது. விமானத்தை இயக்கிய 28 வயதுடைய பெண் பயிற்சி விமானி பாதுகாப்பாக உள்ளார் என்று விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமான DGCA தெரிவித்துள்ளது. விபத்தின் போது விமானம் வேகமாக கீழிறங்கிய நிலையில் உயிரழுத்த மின்சார கம்பியில் மோதி அருகிலிருந்த வயலில் விழுந்து நொறுங்கியது. விமானம் கீழே விழுந்தபோது பெரும் சத்தம் கேட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்து சம்பவ இடத்திற்கு திரண்டனர். காயமடைந்த விமானி மகாராஷ்டிராவைச் சேர்ந்த காதர்கானின் மகள் கைநாத் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவரை மீட்புப் படையினர் மற்றும் போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். காவல்துறையினரும் மீட்புக் குழுவினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். விபத்து நடந்த பகுதி முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவராத நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் முதற்கட்டமாக சந்தேகிக்கின்றனர். இதுகுறித்து விரிவான தொழில்நுட்ப விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
அமைச்சர் சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும், திமுக. திமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ்தள பதிவில் தெரிவித்திருப்பதாவது, கழகத் தலைவர் MK ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பயன்படுத்தி அதனை ரீல்ஸாக வெளியிட்ட அமைச்சர் சரத்குமார் மீது நடவடிக்கை எடுக்காத தாவேக்கர் அரசை கண்டித்தும், அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் கழக மாணவரணியின் சார்பில் தமிழ்நாடு முழுக்க இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கழகத்தின் மாவட்ட, நகர, ஒன்றிய, பகுதி, பேரூர் கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், மாணவரணி நிர்வாகிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பல இடங்களிலும் காவல்துறையால் அனுமதி மறுக்கப்பட்ட போதிலும் தடையை தகர்த்து எழுச்சியாக போராட்டம் நடைபெற்று முடிந்தது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான உடன்பிறப்புகள் கைது செய்யப்பட்டனர். போதைப் பொருளை பயன்படுத்திய அமைச்சர் மீது உரிய விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்கும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என மாணவரணியினர் தெரிவித்தனர்.
டீசல் விற்பனை மீதான கட்டுப்பாடு நீக்கம். மேற்காசிய நாடுகளில் கடந்த மார்ச்சில் ஏற்பட்ட போரால் பல நாடுகளில் பெட்ரோல், டீசல், சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. நம் நாட்டில் தட்டுப்பாடு நிலையிலும் சிலர் பீதி காரணமாக பெட்ரோல், டீசலை அதிக அளவில் வாங்கி பதுக்கினர். எனவே பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் பெட்ரோல் பங்குகளில் ஒரு வாடிக்கையாளர் ஒரு வாகனத்திற்கு ஒரு நாளில் 200 லிட்டர் டீசலுக்கு மேல் வழங்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகளை இம்மாதம் 12 பெட்ரோலிய அமைச்சகம் விதித்தது. இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுகின்றன. இதுகுறித்து எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெட்ரோலிய அமைச்சகம் அனுப்பிய கடிதத்தில், தற்போது நாட்டில் நிலவும் பெட்ரோலிய பொருட்களின் விநியோக நிலையை ஆய்வு செய்த மத்திய அரசு கட்டுப்பாடுகளை தொடர்ந்து அமல்படுத்துவது இனி பொது நலனுக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளது. எனவே இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்ப பெறப்படுகிறது என தெரிவித்துள்ளது.